ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் மேய்ப்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்னோடு கூட இந்த நாளிலும் சங்கீத புஸ்தகத்திலிருந்து 136வது சங்கீதம், 136வது சங்கீதம் 23வது வாக்கியத்தை வாசிங்க.
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஹல்லேலூயா. விசை இந்த நல்ல வார்த்தைக்காக தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே மறுபடியும் எங்களை மீட்டு காத்து ரட்சித்து பலப்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நல்ல கிருபையின் நாட்களை நாங்கள் காண செய்ததுக்காய் நன்றி சுவாமி. இன்னும் உங்களை அறியவும், இன்னும் உங்களை கிட்டி சேரவும், இன்னும் உங்களுடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுகிற ஞான இருதயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே இந்த சத்திய வசனம் எங்களுக்கு போதிப்பதாக சுவாமி. அதை நாங்கள் கை கொள்ளும்படிக்கு உங்களுடைய நல்ல தேவியானவர் எங்களிலே பலமாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் உள்நோக்கங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் எதிர்காலங்களையும் அறிந்திருக்கிற எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, தேவரீர், எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீங்க நினைத்த காரியத்தை எங்கள் மத்தியிலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். இன்னொரு வாசிக்குமா?
நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில நம்மை நினைத்த ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆறுதல் தெரியுமா? நம்முடைய வாழ்விலே அல்ல, நம்முடைய வாழ்விலே அல்லது மாத்திரம் அல்ல, நம்முடைய நல்ல சூழ்நிலைகளிலே மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்தோஷமான நேரங்களிலே மாத்திரம் அல்ல, நம்முடைய தாழ்விலேயும் நம்மை நினைக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா. எங்களுடைய மேன்மை அல்ல, எங்களுடைய ஐஸ்வர்யம் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, அல்ல எங்களுடைய தாளந்துகள் அல்ல, எல்லாவற்றையும் கடந்து அநாதி சிநேகமாய் சிநேகிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவரை எப்பொழுதும் எங்கள் கண்முன்பாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவரை எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனைகளிலே நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 136வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பலதரப்பட்ட காரியங்களிடத்திலே சொல்லி, பலதரப்பட்ட கிரியைகளை பற்றி, தேவனுடைய கிரியைகளை பற்றி எல்லாம் பேசி அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எப்படி முடிகிறது தெரியுமா? அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் நீங்களும் எங்களுடைய தகுதியினாலே அதை அடைகிறதில்லை. மாறாக எப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்தாலும் இல்லையா, எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாய் இருந்தாலும், தேவனை அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும், தேவனுடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா இல்லையா. நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாத நாட்களிலும் கூட அந்த தேவ கிருபையானது உங்களோடு கூட இருந்திருக்கிறது. நீங்கள் அதை அறியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் அதை உணராமல் இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய தயவானது என்றைக்கும் அவருடைய திட்டத்தின்படியே உங்களை பின்தொடர்ந்து உங்களை காத்து கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நாங்கள் வாசிக்கும் போதெல்லாம், இதை நாங்கள் உணரும் போதெல்லாம் எங்களுடைய இருதயம் இருளான இருந்தாலும் அது ஒளியடைந்து தேவனுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் இந்த வார்த்தையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மறுபடியும் செத்து போன எங்களுடைய சரீரங்களிலே உள்ள இடங்கள் எல்லாம் மறுபடியும் உணர்வடைய வேண்டும். ஹல்லேலூயா. கிரியை இழற்று போயிருக்கிற முடமான கைகள் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்பட வேண்டும். உறுதியற்ற இருதயங்கள் எல்லாம் திடன் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சத்தியத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நடப்பிக்கிறதுக்கு ஏற்ற காரியமாயிருக்கிறது. அதற்காகத்தான் வேத வசனம் உங்களண்டையிலே வருகிறது. அது தான் செய்ய நினைத்ததை நடத்தியே செல்லும். ஹல்லேலூயா. நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளும் போது அது அதை செய்கிறதுக்குத்தான் என்னிடத்திலே வருகிறது என்பதை முதலிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு செய்தி என்பது அல்ல. அந்த செய்தியானது என்னிடத்திலே வந்து ஏதோ ஒரு காரியங்களை உருவாக்க போகிறது என்பதற்காகத்தான் என்னை அது சந்திக்கிறது என்பது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை சந்தித்தாரானால் அங்கே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது இல்லையா, ஒரு மனுஷனையோ மனுஷியோ இல்லையா. இன்றைக்கு வார்த்தையா அவர் இருக்கிற அந்த எதே இயேசு கிறிஸ்து அதைத்தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலேதான் நாங்கள் அவ்வளவு நம்பிக்கையாக தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சுவிசேஷ கூட்டங்களிலே ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இல்லையா. ஜீவனும் ஆவியுமா இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பன், இன்றைக்கு பொய்யுரையாத தேவன், தன்னுடைய சத்திய வசனத்திலிருந்து எங்கில இருக்கிற பலவிதமான நபர்கள் நாங்கள் இருக்கிறோம் இல்லையா, பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான நோக்கங்கள், யோசனைகள், கவலைகளோடு கூட நீங்க இந்த இடத்துல கூடியிருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். முதலாவது நன்றி சொல்ல தெரிய வேண்டும் இல்லையா. இன்னைக்கு அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடக்க முடியாததுக்கு காரணம் நன்றி என்பது குறைந்து கொண்டு போகிற அப்படின்னாலே விளங்குறீங்களா. ஆண்டவர் இதை ரொம்ப கோபமா சொல்லல, வேதனையோடு சொல்லுகிறார். நம்முடைய தாழ்மையில நம்மை நினைத்தவரை துதியுங்கள். முதலாவது அதுதான். இங்கே தேவன் தேசத்துக்கு வரும் முதல் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். யாராவது மறந்த மாதிரி இருந்தாலும் அவர்களுக்கு அது தெரியும் இல்லையா. எவ்வளவு காரியங்களை ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா. இதுகளை நாங்கள் மறந்து போறதுக்கு அல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்தோம் இல்லையா, திகிலுக்கு சமீபமாயிருந்தோம், மரணத்துக்கு சமீபமாயிருந்தோம் இல்லையா, வறுமைக்கு சமீபமாயிருந்தோம் இல்லையா, நிலையில்லாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்களாயிருந்தோம், அங்கே அவர் எங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதல்ல, எப்ப நினைத்திருக்கிறார், அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க போதும், விக்கிரகங்களையும் கையின் கிரியைகளையும் நீங்கள் காலடியிலே விழுந்து கிடந்த போது கூட, அவைக்கு உங்களுடைய மகிமையை விற்று போட்ட போது கூட தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அந்த கர்த்தருடைய கிருபை அன்றும் இன்றும் என்றும் உள்ளது. அல்லேலூயா. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இன்றைக்கு இந்த மூன்று பேர், ஒரு மூன்று பேரை வழக்கம் போல நான் உங்களுக்கு ஒரு மூன்று காரியங்கள் என்ன, இதுக்கு மேல சொன்னா சில வழியில் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள முடியாதோ என்பதற்காக, அந்த நேரங்களுக்குள்ளே அடக்கிறதுக்காக நான் அநேகமா மூன்று காரியங்களை தெரிஞ்சு கொள்வது உண்டு. கர்த்தரிடத்திலிருந்து, வேத புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு மூன்று பேரை ஆண்டவர் நினைத்த அந்த மூன்று பேரை குறித்து உங்களோடு பேச நான் பிரியப்படுகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை நினைக்கும்படியாக அவர்களிடத்திலே என்ன இருந்தது என்பதை கொஞ்சம் நாங்கள் பார்த்து, அதே மாதிரி கர்த்தர் எங்களை நினைக்கும்படிக்காய் இல்லையா நன்றியுள்ள இருதயத்தோடு, எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட குறைவுகள் இருக்குமானால் நாங்களும் அதை மாற்றிக்கொண்டு கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு பாத்திரமாய் நாங்கள் வாழ முயற்சிப்போம். இந்த வேத வசனமானது எங்களுக்கு உதவி செய்வதாக. முதலிலே ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஒரு மனுஷனை ஆண்டவர் நினைக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த அதே காரியம்தான். ஆதியாகமம் 8:1 வாசிங்க.
தேவன் நோவாவையும் அவனுடைய புகழில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார்.
ஹல்லேலூயா. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் என்ன செய்தாராம், என்ன செய்தார், நினைத்து அருளினார். நினைத்தார் மாத்திரமல்ல, நினைத்து அருள் செய்கிறார். அல்லேலூயா. சாதாரணமா வாசி விட்டுறாதீங்க அதை. நினைத்தார் என்றல்ல, நினைத்து அருளினார். என்ன அருள்றது, என்ன என்ன, அவருடைய இரக்கங்கள் சந்திக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க பாப்போம் இல்லையா. நோவாவை மாத்திரமல்ல, நோவாவோடு கூட இருந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கூட நினைத்து அருளினார். இது தேவனுடைய உன்னதமான அன்புக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், சகல காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, கர்த்தரை துதியுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் உங்களுடைய சந்ததி அழிந்து போகாதபடிக்கு தேவன் அந்த நோவாவினுடைய பேழையிலே வைத்து உங்களையும் காப்பாற்றி இருக்கிறார். அதனாலே நீங்களும் துதிக்க கடவர்கள், நீங்களும் துதிக்கிறதுக்கு கடமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று மிருகங்களுக்கும் ஆணை கொடுக்கிறார். ஆனால் இங்கே நோவா என்கிற ஒரு மனுஷனை உலக அழிவிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டு நோவாவோடு கூட அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவர் காப்பாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே நான் அதை குறித்து யோசித்த போது என்ன நடந்தது, என்ன காரியம், நோவாவை நினைக்கிறதுக்கு என்ன காரியம் இல்லையா? நோவாவை முதல்ல ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கே ஒரு காரியம் வேண்டும் இல்லையா? நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவினுடைய இருந்த அந்த தன்மை என வெறும் நீதிமான் என்று சொன்னா சில வேளையில விளங்காது இல்லையா? அதுலேயே சொல்லப்பட்ட இன்னொரு வாக்கியத்தை வாசிங்க, 6:22 வாசிங்க.
நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரியே செய்தான். இந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறான் கவனிங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரியே செய்தான், அவர் கட்டளையிட்டதுல ஒன்றையும் அவன் மிஷ்டம் விட்டு வைக்கல. இதுதான் மிக முக்கியம். அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டவருக்கு ஆலோசனைகளாய் மாறுகிறது உண்டு. எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் முன்காட்டி எங்களுடைய பலவீனங்களை அல்லது எங்களுடைய விருப்பங்கள் அதுக்கு தடையாக இருக்கிறபடினாலே, அல்லது சில நேரங்களிலே நாங்கள் அவர் குறித்த நேரத்தில் செய்யாமல் தாமதிக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நோவாவை பாருங்க, அவர் எப்படியா, நோவா அப்படியே செய்தான். கர்த்தர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் எப்படி அவனுக்கு அதை புரிய பண்ணினாரோ, விளங்க பண்ணினாரோ, அப்படியே செய்தான். ரெண்டாவது, செய்தம் மாத்திரமல்ல, தேவன் தனக்கு கட்டளையிட்டதெல்லாம் அவன் செய்து முடித்தான். இது ஒரு சாதாரண காரியமா இருந்தா இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாலே தேவன் சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா, செய்து முடிக்க முடியுமா, அப்படியே செய்ய முடியுமாண்டா இல்லை. 9 பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு சொல்லி. அது இதுல
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் ஆயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
ஹல்லேலூயா. இதுதான் அதனுடைய ரகசியம். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் உலகத்துக்கு முன்பாக வாழ்ந்தாலும் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினாலே தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளவும், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினாலே தேவன் சொன்னபடியே செய்து முடிக்கவும் அவனுக்கு திராணி உண்டாகி இருந்தது. ஹல்லேலூயா. நல்லா விளைய கொடுங்க. சஞ்சரிக்கிறது என்றா என்ன தெரியுமா? அவரோடு கூட வாசமாயிருக்கிறது, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறது, அவருடைய தேவைகளை அறிந்து கொள்ளுகிறது. நீங்கள் நல்ல அன்பானவர்களுக்கு பாருங்க, வீட்டில் அநேகம் பிள்ளைகள் இருந்தாலும் அம்மா சமைச்சு வச்சுட்டு ஒருத்தர் வீட்டில் இல்லாட்டி அவருக்குண்டு அந்த பங்கை எடுத்து வச்சிருப்பா. மற்ற பிள்ளைகள் ஓடி வரும்போது அம்மா ஒரு சிக்னல் ஒன்று போடுவா, டேய் அதுல இருக்கிறதுல மட்டும் கை வைக்கப்படாது. யாருக்கு அது? வெளியில இருந்து அண்ணன் வருவான், அந்த தம்பி வருவான், அதையும் தின்றாத நீ சேர்த்து, அது அவனுக்குன்னு நான் எடுத்து வச்சுக்கிறேன். பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் இருந்தாலும் அவர் அவர்களுக்கு என்று சொல்லி சில காரியங்களை அவர்கள் ஏற்கனவே நன்றாக ஊகித்து அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செய்து வைத்திருப்பார்கள். சில குடும்பங்களில் கொஞ்சம் விசேஷமா செய்யறதும் உண்டு, இதனால மற்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கோபம் வர்றதும் உண்டு இல்லையா? சில பேர் அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வாரான், அவனுக்கு தான் இது, நீ படிக்கிற நீ வேலை செய்யற காலத்துல உனக்கு செய்யலாம். அப்ப எங்களுடைய அன்பானவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு ட்ரீட் பண்ண போறோம், எப்படியான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்கிறோம் என்பதெல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கோ, அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கோ, அல்லது அவர்களோடு இருக்கிற எங்களுடைய அன்பை இன்னும் வளர்த்து கொள்வதற்காகவோ நாங்கள் காரியங்களை செய்கிறதுக்கு அறிவுள்ளவர்களாயிருக்கிறோம், செய்கிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி எதனால் என்று சொல்லி சொன்னால், அவர்களோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை அல்லது இது அவர்களுக்கு பிடிக்காது, பிடித்ததையும் எங்களுக்கு செய்ய தெரியும், பிடிக்காததையும் அறிந்து அதை எங்களுக்கு தவிர்க்க தெரியும். ஏனென்றால் வீணான கோபங்களையும் மனஸ்தாபங்களையும் உருவாக்க எங்களுக்கு பிரியமில்லை. அதே மாதிரி தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனுக்கு தெரியும், இது தேவனுக்கு பிரியமானது, இதிலே தேவன் சந்தோஷமாயிருக்கிறார். ஹலலூயா. இத மூன்றாவது ஆள் சொல்லி எனக்கு தெரிகிறதை விட நானே அதை சொந்த அனுபவத்திலே உணர்வதுதான் மிகவும் நல்லது. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா, யாரோ ஒருவர் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதை விட நீங்களே ஒவ்வொருவரும் அவருடைய சஞ்சரித்து அவருடைய இருதய உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இல்லையா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருந்தது, வேதம் வந்து ஜனங்களுக்கு புறம்பாக இருந்தது. வேதம் என்று சொல்லி ஒன்றே இல்லை. யாரோ ஒருவர் வந்து சொன்னா தான் தெரியும் தேவனுடைய செய்தி என்ன என்பது. பிறகு கொஞ்ச நாள்ல எழுத்து வடிவத்திலே வந்து ஆலயங்களிலே இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் பிரதான ஆசாரியன் அதை வெளியில் எடுத்துக்கொண்டு வந்து வாசிச்சுட்டு மறுபடியும் கொண்டே வச்சிருவார். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. தேவனை புரிந்து கொள்ளும்படிக்கு வேதம் உங்களுக்கும் எனக்கும் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைத்த நேரத்திலே அதை வாசித்து தேவனுடைய உள்ளுணர்வுகளை, தேவன் என்னிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்களை புரிந்து கொள்கிறதுக்கு தேவன் நிறைய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். வீட்டில் எவ்வளவு நேரம் வேதம் சும்மா இருக்குது அந்த இடத்துல அவரவருக்கு தெரியும், அவரவருடைய வாழ்க்கையிலே தெரியும். சில நேரங்களில் உங்களுடைய இருதயம் முந்தப்படும் போது எடுத்து வாசியன்னு சொன்னா நீங்க உடனே எடுத்தா என்ன வேலை செய்தாலும் சரி அதை வச்சுட்டு எடுத்து வாசிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அங்கே தேவன் உங்களோடு பேசுகிறதாகும். ஹல்லேலூயா. எதுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் உங்களோட எல்லா இடமும் பேசுகிற தேவனாயிருக்கிறார், இடைப்படுகிற தேவனாயிருக்கிறார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். தேவன் உங்களை நினைத்திருக்கிறார், தனக்கேற்ற பரிசுத்தராய் உங்களை மாற்றும்படிக்கு தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். சஞ்சரிக்கிறது என்பது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். அதைத்தான் ஆரம்பத்திலே இருந்தே தேவன் விரும்பினார். ஆதாமோடும் ஏவாளும் கூட அதைத்தான் அவர் செய்தார். ஹல்லேலூயா. அந்த உறவானது பிரிந்த பிற்பாடு ஆங்காங்கே ஒவ்வொருவர் ஆண்டவரோட உறவாடினார்கள் தனித்தனியாக. ஆக தேவன் வந்து, நான் தேவன், என்னுடைய சிருஷ்டிகள் நீங்கள் என்று சொல்லி ஒரு இடைவெளியை உண்டாக்காதபடிக்கு தேவன் என்ன செய்கிறார், எங்களோடு கூடி உலாவி சஞ்சரிக்கும்படி விரும்புகிறார். எங்களுடைய வாழ்க்கையை அவர் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறார். இல்லையா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் தேவன் இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் உண்மையாய் அவரை நீங்கள் கூப்பிடும் போது அந்த ரூம்ல நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய நிழலை விட மிகவும் நெருக்கமாய் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்க வேணும். என்னுடைய இருதயம் உண்மையாய் தேவனை நோக்கி என்னுடைய இருதயத்தை நான் அவரிடத்திலே சமர்ப்பிக்கும் போது அந்த தேவன் எல்லாரையும் விட, என்னுடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கட்டும், ஆனால் அந்த தேவன் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பெருமூச்சுக்களை நான் கேட்கவே கேட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு மிகவும் பிரியமான வார்த்தை. ஏனென்றால் பெருமூச்சை கேட்கிற அளவுக்கு தேவன் என்னோடு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரா என்று சொல்லி நான் யோசிப்பேன். உங்களுடைய வேதனைகள் கண்ணீராய் வரும்போது அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன், வார்த்தைகளுக்கு அல்ல அந்த கண்ணீர்களுக்கும் பதில் கொடுக்கிற தேவன். அவைகள் பெருமூச்சாய் வரும்போது, கண்ணீர்கள் வற்றி பெருமூச்சாய் வரும்போது அந்த மூச்சுக்கும் பதில் செய்கிற தேவனைத்தான் நீங்கள் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்றேன். அவர்தான் நம்மை நினைத்திருக்கிறார், அவர்தான் நம்மை நினைத்திருக்கிறார். வேற யாரும் அல்ல, கையாளாகாத ஒருவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார், அவர் தன்னெண்டையிலே உறவாடும்படி விரும்புகிறார், உங்களை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறார். அந்த தேவன் சில கடமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் பூமியிலே. ஹல்லேலூயா. அந்த கடமையில் இருந்து நாங்கள் தவறக்கூடாது என்பதற்காக இல்லையா, எல்லாரும் நோக்கத்தோடு தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அதிலே நாங்களும் விதிவிலக்கல்ல. ஆக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு தான் இந்த வேத வசனங்கள். இங்கே நோவா என்பவனை லாமேக்கு பெற்ற போது என்ன சொன்னா தெரியுமா, தேவன் சபித்த இந்த பூமியிலே, இவ்வளவு பிரயாசமான இந்த பூமியிலே இவன் நம்மை தேற்றுவான், இவன் நமக்கு ஆறுதல் கொடுப்பான். நோ லாமைக்கு எதிர்பார்ப்பு அப்படி இருந்தது. அவ்வளவு என்றால் ஆதாமுக்கு கொடுத்த சாபம் வெறும் சாபம் இல்ல, அது பலித்தது. பிரயாசப்பட்டு மனிதன் பூமியிலே போராடி போராடி வாழ்க்கை நடத்த வேண்டியதா இருந்தது. கையின் பிரயாசங்கள் அவனுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கவில்லை. அப்படி போராடின சந்ததிகளிலே வரும்போது இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி நோவா என்று சொல்லி பெயரிட்டார்கள். பிறந்தவன் எவருமே பிறக்கிறதுக்கு முன்பதே பெயரிடப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நீங்க ஏதோ உங்களோட அப்பா அம்மா தான் உங்களுக்கு அந்த பெயர் வச்சிருக்காருன்னு நீங்க நினைப்பீங்க. இந்த காலத்துல எல்லாம் அர்த்தம் உள்ளதா வைக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாட்கள்ல ஒவ்வொரு பெயர்களுக்கும் தேவனோடு சம்பந்தப்படுத்தி ஒவ்வொரு அர்த்தங்களையும் உள்ளதாக உண்டு இல்லையா. ஆக நோவான்னு சொன்ன போதும் அப்படித்தான். அதே மாதிரி அவருடைய முற்பாட்டனான மெத்துசாலா, ஒரு ஊழியக்காரன் பிடிச்சினார் மெத்துசாலா என்று சொல்லி, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அவன் போகும்போது அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். என்ன அவன் போகும்போது அனுப்பப்படும்? மெத்துசாலா மறித்த போது ஜலப்பிரளயம் வந்துதான். ஆக அந்த பேரினுடைய அர்த்தம், அவர் 969 வருஷங்கள் வாழ்ந்தார். நீங்க புறவை போய் வீட்டில் போய் இந்த கணக்கு பண்ணி கொள்ளுங்க, யார் யார் எவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள் சொல்லி. மெத்துசாலா அண்டா என்ன அர்த்தமா? அவன் போகும்போது அனுப்பப்படும். அதே மாதிரி நோவா தேற்றுவான். இன்றைக்கு உலக சந்ததி அந்த ஆரம்பத்திலே தேவனால் உண்டாக்கப்பட்ட உலக சந்ததியானது அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நோவா என்றால், நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே, தேவனை தேடுகிற சஞ்சரித்ததுனாலே. தயவு செய்து நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய சந்ததிகள் காக்கப்பட வேண்டுமானால், எவ்வளவு காலத்துக்கு நாங்க வாழ போறோம், எவ்வளவு காலத்துக்கு நாங்க எங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க போறோம், அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது சரியா? ஆக என்னுடைய வாழ்க்கையானது, என்னுடைய உறவானது தேவனோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாகவும் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் எங்களுடைய சந்ததிகளை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் பார்வோனை யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்த மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகளை அறியாத ஒரு ஜெனரேஷன் ஒரு நாளில் ஒரு நாள் வரத்தான் போகுது. அந்த நேரங்களில் தேவனோடு தேடுகிற இருதயங்கள் அவர்களுக்கு இருக்குமோ இல்லையென்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்பவே நாங்க அதை நினைச்சு கவலைப்படுறதை விட ஒன்று செய்யலாம், எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த வாழ்க்கையினுடைய நெருக்கத்தை இன்னும் குறைச்சு கொள்ளலாம், இன்னும் கிட்டி கிட்டி சேரலாம், இடைவெளி இன்னும் தூரமாக போகாதபடிக்கு பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஒன்று. எங்களுடைய சந்ததிகள் காக்கப்பட வேண்டுமானால், அது இந்த தேசத்தினாலும் சரி, அது இலங்கையிலே ஆனாலும் சரி, எந்த தேசத்தினாலும் சரி, நீங்கள் எப்படி தேவனோடு உறவாடுகிறீர்களோ, தேவனுடைய சத்தத்தை எப்படியெல்லாம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அப்பொழுது அவர் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் நினைத்தருளுகிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் பூமியின் முடிவு வரைக்கும் அவருடைய கிருபையானது மாறுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையானது உங்களுடைய சந்ததிகள் வழியாக கனவேருக்கு போக வேண்டும், அதுக்கு வித்திடுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அன்றைக்கு ஆபிரகாம் அப்படித்தான் செய்தார். அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அநேக இடங்களிலே நீங்கள் வாசிக்கலாம், ஆபிரகாமுக்கு இட்ட வாக்கை நான் நினைத்தருளினேன் என்று சொல்லி தேவன் பின்வரும் சந்ததிகளிடத்திலே பேசுகிறதை காணலாம். ஆபிரகாம் பிறகு ஈசாக் பிறகு யாக்கோப் என்று சொல்லி அநேகர் அன்றைக்கு தேவனை உண்மையாய் பற்றி பிடித்தபடினாலே அவர்களுடைய சந்ததிகளுக்கு இரக்கம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாங்கள் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கைக்காக தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிற காண்கிறோம். ஆனால் அது இப்போது வாழ்கிற வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய வருங்காலத்துக்கான விதைப்பு. இந்த விதைப்பினுடைய கனிகள் காலாகாலமாக பலன் கொடுக்கத்தான் போகிறது. எப்படி ஒரு வாழை மரம் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி விட்டு தன்னுடைய காரியத்தை முடிக்கிறதோ, அப்படியே நாங்களும் எங்களுடைய இன்னொரு ஜெனரேஷனை தொடக்கி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு வித்தாகத்தான் நேற்று நீங்கள் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனோட தேவனுடைய காரியங்களை செய்ய முன் வந்தீர்கள். கர்த்தருடைய பார்வையில இதெல்லாம் மிகவும் பிரியமான காரியங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அறிவை சொல்லிக் கொடுங்கள், வேண்டாம் என்றில்லை, ஆனால் அதற்கு மிஞ்சினதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தருகிறவர் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. அறிவை விட மேன்மையானது ஞானம். அந்த ஞானத்தை வாஞ்சியுங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை நினைத்திருக்கிறார். தாழ்மையிலே இருந்தாலும் நம்மை நினைத்திருக்கிறார், இயலாமையிலே இருந்தாலும் நினைத்திருக்கிறார், விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் நினைத்திருக்கிறார், கசப்பான வாழ்க்கையில இருந்தாலும் நினைத்திருக்கிறார், அறியாமைங்கிறதே மாட்டுப்பட்டிருந்தாலும் நினைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களை விடுதலையின் வீரர்களாய் மாற்றி, உங்களை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி, இந்த பூமியிலே ஒரு வெற்றி வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொடுக்கும்படி. பாருங்க 121 சங்கீதத்திலே 3 வசனத்தை வாசிங்க. 121 சங்கீதம் 3 வசனம்.
உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்.
அடுத்த வசனத்தை வாசிங்க.
இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை.
ஹல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார். பாருங்க, நோவா வந்து கிட்டத்தட்ட 10 அளவுக்கும் அந்த பேழையிலே இருக்க வேண்டியதா இருந்தது. அது வரைக்கும் முதல்ல மழை பெஞ்சுது 3 சரியா, அப்படி தண்ணீர் பெருத்துக்கொண்டே வந்தது. மொத்தத்தில் 10 சென்றது அந்த தண்ணீரனுடைய மட்டங்கள் குறைகிறதுக்கும் சிகரங்கள் தெரிகிறதுக்கும். யோசிச்சு பாருங்க பாப்போம், எவ்வளவு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை தெரியுமா? ஒரு பேழை, அந்த பேழை ஒரு இடத்துலயா இருக்கும், தண்ணி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அது மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க அவனுடைய சிச்சுவேஷன் கொஞ்சம் நீங்க விளங்கிக் கொள்ளு. வீட்டுல போய் ஆறுதலை கொஞ்சம் தியானிங்க இல்லையா. இதுவரைக்கும் தான் கண்ட ஜனங்களை இனி அவன் காணப்போவதில்லை, இதுவரைக்கும் கண்ட பூமியை அவன் காணப்போவதில்லை இல்லையா. இதுவரைக்கும் வாழ்ந்த பிரதேசத்திலே அவன் வாழ்வோனோ இல்லையோ அவனுக்கு தெரியாது. எந்த பிரதேசத்திலே அந்த அந்த பேழை போய் நிற்குமோ தெரியாது. எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையோ அவனுக்கு தெரியாது. ஏற்கனவே நிறைய பேர் சில காரியங்களை செய்து வைத்தபடினால் பரவாயில்ல. இப்ப பழைய சிச்சுவேஷனுக்கு வருகிறார். எங்க ஆதாமுடைய சிச்சுவேஷனு கிட்ட இவர் வாரார். அதை விட மோசமான ஒரு சிச்சுவேஷன். ஆதாமட்டியாவது ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்தது. இவர் அழிஞ்சு போன, நீங்க அந்த ஒரு சுனாமியினுடைய அழிவை பார்த்திருக்கீங்க, மறந்து போனா திருப்பி வீடியோஸ்ல திருப்பி போய் பாருங்க. ஒரு அந்த அழிவை கொஞ்ச நாள் மறந்து போயிட்டோம் எல்லாரும். அந்த ஒரு சுனாமியினுடைய ஒரு கொஞ்ச பாதிப்பை பார்த்தாலே எப்படி இருக்குது. இது பூமி முழுக்க தண்ணீரால மூடப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை. நல்லா யோசிச்சு பாருங்க பாப்பா, அதனுடைய அதுக்கு முடிவுக்கு பிறகு தண்ணீர் வத்தினா பிறகு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட திகிலான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்த ஒரு நீதிமானை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவனோடு கூட கீழ்ப்படிந்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு திகிலான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அவனை நினைத்து அந்த அந்த சூழ்நிலைகளை அமர பண்ணி என்ன செய்யறார்? கீழ்காற்றை வீச பண்ணி என்ன செய்யறார்? தண்ணீரை அமர பண்ணுகிறார். அவளை நாள் எப்படி போஷித்தார்ன்றதை குறித்து வேதத்தில் ஒண்ணுமே இல்லை. நான் எடுத்துக்கொள்றேன் இந்த இடத்துல இதுக்கு பொருத்தமா இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் நம்புறேன் நோவா தேவனுடைய வார்த்தையினாலே பிழைத்தான். நோவா மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிழைத்தனச்சு. வேற எதுவுமே என்னால நம்ப முடியாது. இந்த உலகம் நிறைய தியரிக்குள்ள போகலாம், எனக்கு அதை குறித்து வாதிக்க விருப்பம் இல்லை. ஆனா நான் நம்புறேன், வேதத்தில் இங்க எழுங்கையும் எழுதப்படவில்லை எப்படி அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் சொல்லி. அவர்கள் சாப்பாடுகளை சேகரியுங்களும் ஆண்டவர் சொல்லல. பேழையை செய், பேழையை இப்படி செய், அப்படி செய், உள்ளுக்குள்ள கீழ் பூசு, வெளியில கீழ் பூசு, உள்ளுக்குள்ள போ. நீ உள்ளுக்குள்ள போனோடனே நான் சொன்ன ஆக்கள் எல்லாம் வருவினம். வந்த அப்புறம் அவரே கதவை மூடிட்டார். ஒரே ஒரு எண்ணல் மேல்தட்டை கீழே வச்சார். இந்த மேல்தட்டு இதண்டா, இதுக்கு கீழே வச்ச ஜன்னல் இதுதான் கண்ணுன்னு நினைக்கிறேன் நான். கண்ணுக்கு கீழே கொஞ்சம் வாய் வச்சார் அவர் கதவு. பேழை அவ்வளவுதான், ஒரே ஒரு எண்ணல் தான். நான் போன முறையும் இருக்க உங்கள்ட்ட சொன்ன நினைக்கிறேன், ஒரே ஒரு எண்ணல் தான், அது மேல்தட்டுக்கு கீழே. ஆக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மனுஷனுடைய தாழ்மையிலும் கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தீர்களானால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்ன்றது முக்கியமில்ல, யார் உங்களுக்கு உதவியா இருக்கிறீர்கள்ன்றது முக்கியமில்ல, ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிற சம்பந்தராய் உங்களோடு கூட வருகிறார் என்பது மாத்திரம் நிச்சயம். அவர் உங்களை நினைத்திருக்கிறார் என்று மாத்திரம் நிச்சயம். அங்கே அவருடைய கிருபை உங்களுடைய கூட இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. ரெண்டாவது காரியம், அதே ஆதியாகமத்தில் 30:22
30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தடிக்கும்படி செய்தார்.
ஹல்லேலூயா. தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. பெண்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இப்ப பார்த்தாலும் ஆண்களை பற்றியே சொல்லுகிற பேசுகிற வேதமா இருக்கிறது. ஆனால் இங்கே தேவன் ராகேலை நினைத்தருளினார். ராகேலை நினைத்தருளினார் என்றால் ராகேலுடைய சிச்சுவேஷனை நினைத்தருளுகிறார் இல்லையா? அவளுடைய சூழ்நிலை என்ன? அவளுக்கு பிள்ளை இல்லை என்பது உண்மை. கிட்டத்தட்ட 21 வருஷம் யாக்கோபு அவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணது கிட்டத்தட்ட 21 வருஷம். லேயாளுக்காக, லேயாள் கிடைக்கும்னு தெரியாமலே 7 வருஷம். பிறகு திருப்பி ராகேலுக்காக 7 வருஷம். அதுக்கு பிறகும் ஒரு 7 வருஷம். மொத்தம் 21 வருஷம். 21 வருஷமும் ஒரு ஆள் பெண் ஒரு பிள்ளை பிறக்கலன்னு சொன்னால் என்ன பேச்சுவார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அக்கம் பக்கம் பெண் திருமணமாகி கணவனுக்கு குழந்தை கற்றுக் கொடுக்கலன்னா அந்த காலத்தில் ரொம்ப மோசம் அது இல்லையா? அதுவும் சொந்த சகோதரியே மூத்த மனைவியா இருக்கும்போது கேட்கவே தேவையில்லை சரியா? இவ அவக்கு சரக்கரைக்கிறவா தான் இருப்பாவே ஒழிய, அவாண்ட பிள்ளைய வளர்த்து விடுறவா இருப்பா ஒழிய வேற ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஆனால் அது மனதுக்கு கிளேசமா இருந்தது. இது ஒரு சாதாரண காரியம்னு நீங்க நினைக்கலாம், ஆனால் பெண்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த நாட்களிலும் உலகத்திலே இதனாலேயே தற்கொலை செய்து கொள்ளுகிற பெண்களும் உண்டு. இந்த பெயரினாலேயே இதற்காக அநேகம் பேர் மருத்துவம் செய்து செயற்கையான முறையிலே கருத்தரிக்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு விஞ்ஞானம் அதை நோக்கி மிகவும் ஆராய்ச்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறது. சில பேர் அதிலே வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன்தான் கர்ப்பத்தை உருவாக்குகிறவரும் பிறப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆக தேவன் ராகேலை நினைத்தருளினார். முதல்ல ஒரு வசனத்தை வாசிங்க, 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அங்கே ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள்.
அப்பொழுது ராகேல் தேவனின் வழக்கை தீட்டு என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள்.
பாருங்க, ராகேலின் பிரச்சனை அப்ப என்னவாயிருந்ததுன்னு சொன்னால் தனக்கு என்று ஒரு பிள்ளை வேணும், தன்னால பெறாவிட்டாலும் தனக்கு என்று ஒரு பிள்ளை வேணும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காலை கொடுத்தாள். பில்காலுக்கு அங்கே ஒரு குமாரன் பிறந்தது. ஆனால் வில்லங்கம் அங்கதான் வந்தது. அதை கொடுக்காம விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இப்ப கொடுத்து அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுனால இன்னும் அவளை குறிச்சு கேவலமா தான் பேசுவாங்க. என்ன தெரியுமா, அவளுடைய வேலைக்காரிக்கே ஒரு பிள்ளை கிடைக்குது, இவளுக்கு இன்னும் ஒன்றுமில்லைன்னு சொல்லி விளங்குறீங்களா? முதல்ல அவள் என்ன நினைச்சாள் தெரியுமா? என்னுடைய வழக்கிலே நான் வென்று விட்டேன் என்று நினைத்தாள். என்னுடைய குறையிலே நான் இப்பொழுது எனக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், என் வழக்கை தீர்த்தார். அப்படித்தான் அவள் சொல்றாள் இல்லையா? என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டார், ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறாள். போக போகத்தான் வழங்கிச்சு பில்காள் பார்ட் டைமா தான் அந்த பிள்ளைய அவள்கிட்ட கொடுப்பாள். ஏன்னா அவள் தான் தா, என்ன இருந்தாலும் அவள் கொடுக்க மாட்டாள், கொஞ்ச நேரம் வச்சிருந்து கொடுப்பாள், மிச்ச நேரத்துக்கு அவள் எடுத்துக் கொள்வாள். ஆகாரண்ட விஷயத்துல பாத்தீங்க இல்லையா, சாராளே அவள் என்னவா அற்பமா எண்ணினாள்னு சொல்லி. பில்காலும் செய்திருக்க கூடும், அவளும் பெண் தானே. ஆனால் இந்த மனவேதனையானது வெளியிலே சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒருக்கா யாக்கோப்பிட்ட பேசியாச்சு, யாக்கோபு அதுக்கு சொன்ன பதில் உங்களுக்கு தெரியும், நான் தேவனாண்டு சொல்லிட்டா. இனி திருப்ப போய் யாக்கோப்பிட்ட போக முடியாது. ஆக இப்பொழுதுதான் அவளுக்கு பிடிக்கிறது, நான் விண்ணப்பம் செய்ய வேண்டிய விதமே வேற இல்லையா? என்னுடைய அக்காவுக்கு போட்டியா இல்ல, என்னுடைய அந்த அவப்பெயர் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவளா இருக்க வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய குறைகளுடைய சுதந்திரத்தை நீங்க தான் உங்களுடைய சரீரத்திலே அனுபவிக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமாய் உதவி செய்ய வேண்டும். வேற ஆக்களுக்களால நீங்க அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது. நல்லா விளங்க, அது உங்களுடைய சுதந்திரமாக இருக்க முடியாது. அதான் அபிரகாம் சொன்னார், இவன் என்னுடைய வீட்டு அதிகாரியா இருக்கிறானே, என்னுடைய சொத்தை ஆளுகிறதுக்கு என்னுடைய கற்ப பிறப்பாய் ஒருவனும் இல்லையேண்டார். நல்லா விளங்க, உங்களுடைய சொந்த ரட்சிப்பு அதாவது உங்களுடைய விடுதலை உங்களுக்குள்ளே உருவாகிற தேவன் கொடுக்கிற காரியம்தான் உங்களுக்கு திருப்தியை கொடுக்க முடியும். அவர் செய்கிற ஊழியத்தில் நீங்க திருப்தியாக முடியாது, அவர் செய்கிற நன்மைகளில் நீங்களும் திருப்தியாக முடியாது. அல்லேலூயா. அது பக்தி விருத்திக்கு ஏதுவா முழுமையா இருக்க முடியாது, சும்மா இருக்கலாம். ஆனால் நீங்க கத்தருக்கென்று இறங்கி காரியம் செய்து கத்தரோடு இடைப்படும் போதுதான் அதை நீங்கள் உள்ளார்த்தமாய் உண்மையாய் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. சாட்சிகள் கேள்விப்படுவீங்க, ஆனால் அது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்களுடைய நீங்கள் கர்ப்பம் தரிக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கென்று காரியங்களை பெற வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க தேவனுக்கென்று ஆத்துமாக்களை சொந்தமாய் ஆதாயம் செய்து பார்த்தா தான் தெரியும் ஒரு ஆத்துமாவினுடைய பெருமதி என்னன்னு சொல்லி. ரெண்டு பேர் ஆதாயப்படுத்தி பாருங்க, நீங்க அடக்காக்குற கோழி மாதிரியே தெரிவிங்க. அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சபையில், ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் உங்களோட பேர் தான் அடிபடும் அதுல. அதுக்காகவே நான் விரும்புறேன் எல்லாரும் புது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அப்பதான் சபை ஐக்கியத்தை அவனவன் காத்துக்கொள்ளுவான். யாரோ ஒரு ஆள் சுவிசேஷம் சொல்லி யாரோ ஒரு ஆள் ஆத்ம பாரத்தில் ஆதாயப்படுத்தி அனுப்பின ஆத்மாவோட நான் எப்படியும் நடந்து கொள்வேன். நான் பெத்த பிள்ளையா இருந்தா நான் எப்படி நடப்பேனா? அப்ப நீங்க பெத்த பிள்ளை மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்க தெரியணும். அல்லேலூயா. அதற்கு உங்களுடைய பிரயாசம் வேணும், அதற்கு நீங்க தேவனிடத்துல கேட்க வேணும் இல்லையா? விளங்குதுங்களா? என்னுடைய ஆதாயம் இன்னைக்கு அநேகம் பாருங்க, இந்த சபைகள்ல இன்னைக்கு அநேகம் பேர் இயற்கையாவே கிருபையின் சபையோடு சேர்ந்து வளர்ந்து வந்தபடினாலதான் அதனுடைய ஐக்கியம் கூடுதலா இருக்குது. இன்னும் ஒரு 20 சபையிலிருந்து புடுங்கி வந்து வச்சவண்டு வைங்க, அது நிக்காது, அது நிலைக்காது. அதுவா வளரணும், அதுவா வரணும். அப்பதான் அந்த கிருபையின் ஆலயத்திலே அது என்ன செய்யும், தன்னுடைய குடும்பமாய் அது நிலை நிற்கும். இதான் அதுக்கு தீங்கு செய்யாது, விளங்குதா? அதனுடைய வளர்ச்சி அது விரும்பும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தானே, சர்ஜரின்னு சொல்லி ஒரு கை போனா இன்னொரு சரீரத்தின கையை எடுத்து வச்சிருவாங்க. அது என்ன செய்யும், அநேக நேரங்களில் என்ன நடக்கும், நாரி அது அதுக்கு மேலே இருக்கிற கையையும் கெடுத்து விட்டு போயிடும். இதுதான் நடக்குது. அதனால தேவன் அந்த சரீரத்தோடு இணையும்படிக்கு பொருத்தனை செய்கிற பொருந்தி என்று சொல்லி முன்னேற்பாடாய் யாரையெல்லாம் இணைத்திருக்கிறாரோ அவர்கள் வந்து இணைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் உங்கள் கையின் பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க நேற்று விநியோகிக்கிறதுக்கு முதல்ல அவர் அங்க இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு முதல்ல அவர் அங்க போயிருப்பார், வழிகளை செவ்வாய்படுத்தி இருப்பார். நீங்க யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாது என்பதை அவரே முடிவு பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அதுக்கு முதல் இருந்த பொல்லாப்புகளை எல்லாம் விலக்கி இருப்பார். ஏனென்றால் என்னுடைய ஜனம் வருகிறது, என் நிமித்தம் என்னுடைய ராஜ்யத்துக்காக ராஜ்யத்தின் விதைகளை விதைக்கிறதுக்காக வருகிறது சொல்லி அவர் அங்கே முன் சென்றிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ராகேல் வந்து யாக்கோபுக்கு ஒரு தான் பிள்ளை பிறையில் என்றுதான் அவருடைய கவலை. தான் பிள்ளை பிறந்ததை விட யாக்கோபுக்கு பிள்ளை பிறையில் என்று சொல்லி, சரியா? நாங்களும் அப்படித்தான் இருக்கோம். ஆண்டவருக்கு என்று சொல்லி சில பேரை நாங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்ப வேண்டும். எனக்காக எனக்காக அல்ல, ஆண்டவருக்கு என்று சொல்லி சில காரியங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அவள் அதுக்காக ஜெபித்திருக்கிறாள். இது எழுதப்படவில்லை, ஆனால் சில வசனங்கள் எங்களுக்கு அது அடையாளம் காட்டி கொடுக்குது. அந்த 22 வசனத்தை பாருங்க, திருப்பியும் வாசிங்க.
தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து.
அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவுதான், அவளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவள் தேவனிடத்திலே விண்ணப்பித்திருக்கிறாள். தான் பிறந்தா பிறகும் நப்தலி பிறந்தா பிறகும் அவளுடைய விண்ணப்பம் நிற்கவில்லை. காரணம், அவளுடைய சொந்த பிறப்பங்கே நடக்கவில்லை. அல்லேலூயா. அவள் அதிலே வைராக்கியமாய் இருந்தாள். தேவனுக்கென்று நான் ஒரு காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணியிருந்தாள். யாக்கோபு இடத்திலே அல்ல, பில்காலிடத்திலே அல்ல, அல்லது தன்னுடைய சகோதரி ஆகிய லேயாள் இடத்திலே அல்ல, தேவனிடத்திலே அவள் தொடர்ந்து விண்ணப்பித்துக் கொண்டிருந்திருக்கிறாள். அவளுடைய இருதயம் தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்திருக்கிறது. அந்த சத்தத்தை அவர் கேட்டார். ராகேலை தேவன் நினைத்தருளினார். அவள் கற்பந்தருகி, இப்ப பாருங்க அவளுடைய விசுவாசம் எப்படி வெளியில வருதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 23-24.
அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தியை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள்.
ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை, நல்லா கவனிங்க. பெஞ்சமின் என்ற லிஸ்டே அங்க இல்ல, ஆனால் விசுவாச அறிக்கை செய்கிறாள், இன்னும் ஒரு குமாரனை தருவார். ஹல்லேலூயா. விளங்கிக் கொள்ளுங்க, இன்னைக்கு நீங்க தந்ததோட திருப்தி ஆகிறதில்ல, இன்னும் ஒரு குமாரனை தருவார். பத்து ஆத்மா தந்தா இதோட திருப்தி ஆயிடாதீங்க, இன்னும் பத்து பேரை தருவார், அல்லது இன்னும் இருபது பேரை தருவார். எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய விசுவாசம் இருக்கோ அதை பேசுங்கள், சந்தேகப்படாதீங்க. பத்து தந்தாரே இதுல எத்தனை நிக்குமென்னு கணக்கு பண்ணாதீங்க, பத்து தந்தா அடுத்த பத்த கேளுங்க. இது முதலாவது. ரெண்டு, அதுக்கு மேல இன்னொரு காரியம் இருக்கு தெரியுமா, என் நிந்தையை அவர் நீக்கிவிட்டார். முதல்ல என்ன சொன்னால், முதல்ல பிள்ளைப்புறைக்கு வேலைக்காரி பிள்ளைப்புறைக்கு என்ன சொன்னால், வழக்கண்டாள். இப்பதான் உண்மையை சொல்றாள். பிரச்சனை என்ன தெரியுமா, வழக்கல்ல. வழக்கு தீர்ந்தாலும் மனுஷனுக்கு நிம்மதி வரதில்லைன்றது இதுல இருந்து தெரியுது. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு விசுவாசிகள் கேட்கிற என்ன தெரியுமா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாரும் தந்தால் நான் அதுக்கு நான் சந்தோஷமாவே இருப்பேன் காலம் பூரா. வேலை தந்தா அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்புறம் வேலைக்காகவே, வேலை பிரச்சனைக்காகவே ஜெபம் பண்ற ஆக்களும் உண்டு. கர்த்தாவே என்னுடைய ஃபோவா பெற்ற ரட்சியும், கர்த்தாவே கூட வேலை சிறாக்களை ரட்சியும், இவர்களுடைய உபத்திரம் அதோட பெருசா இருக்கு என்னோட. முதல்ல வேலையை தான் கேட்பீங்க, அது ஆசீர்வாதம் நினைச்சு. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற முள்ளுகளை பார்த்துட்டு அப்புறம் முள்ளுகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? வழக்கு தீர்கிறதுனால உங்களோட வாழ்க்கை வளமாகிறது அல்ல. வழக்கில வெற்றி என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம், அது உங்களுக்கு நிம்மதியை தந்து விடாது. நிந்தை, நிந்தை என்று சொல்லி சொன்னால் அவப்பெயர். நீங்க பில்கால் நூறு பிள்ளை பெறலாம் ராகேலுக்காக, ஆனா ராகேல மலடின்றது மலடிதான், ஒன்னும் செய்யல. ராகேலுக்குரிய பிள்ளை ஆகாது, அதான் பிரச்சனை. ராகேல் சொன்னால் இது என்னுடைய நிந்தையை நீக்கிவிட்டார். அப்பா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, சுவிசேஷத்துல நானும் நீங்களும் தேவனுக்குள்ளே பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். உலகத்தில் பெற்றெடுக்கிறோமோ இல்லையா அது ஒரு விஷயம், சுவிசேஷகத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு வேதம் சொன்ன தேவன் சொன்னாரே, அது இதுல தான் முதல்ல துவங்குது. தேவனுக்கென்று ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஊக்கமா செய்கிறார்கள் தெரியுமா, எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள் தெரியுமா, அநித்தியமான காரியங்களுக்காக தங்களுடைய உலக சரீர பலன்களையெல்லாம் கொடுத்து அவர்களை ஆதாயப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையுள்ள ஜீவனுள்ள சத்தியமுள்ள தேவனுக்காக ஒரு பகுதி நேரத்தை கூட கொடுக்கறதுக்கு அநேகம் பேர் முன் வருகிறதில்லை. ஏனென்றால் இருதயத்திலே நீங்களும் நானும் அதை விரும்ப வேண்டும். முதலாவது நல்லா வழங்கிக்கொள்ளீங்களா, தடை இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உள்ளான மனுஷனிலே ஆண்டவரே எனக்கு உமக்கென்று கிரியை செய்யலாத இருக்கிறபடிக்கு இருக்கிற இந்த தடையை எடுத்து போடும் என்ற அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே வேணும். அந்த உண்மை உள்ள விருப்பத்தை தேவன் காண்கிறவராயிருக்கிறார், அதற்கேற்றபடி உங்களுக்கு அவர் பலன் தருகிறவராயிருக்கிறார். நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையை மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்கு சனிக்கிழமை வேலை ஞாயிற்றுக்கிழமை வேலை தடையா இருக்குதா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுக்கு? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு தடையா இருக்கிறது ஆண்டவரே, சரியா, இதுல எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்றேன், ஏனென்றால் உண்மை உள்ள எந்த விருப்பத்தையும் அவர் மறுதளிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா! தேவனுடைய ராஜ்யத்துக்கான எந்த நல்ல நோக்கத்தையும் அவர் தள்ளிவிடுகிறதே இல்லை. எதுக்காக இயேசு சொன்ன, நீங்க எதனால பெற்றுக்கொள்ள தெரியுமா, நீங்களே சொல்லுங்க, நீங்க கேட்காதபடினால. நீங்க முறுமுறுப்பீங்க, ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. வேலை ஸ்தலத்துல பாத்துக்கிறீங்களா, குறைகளை குறிச்சு குலேகனுக்குள்ள முறுமுறுப்பாங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டாங்க, முதலாளிகிட்ட போய் சொல்ல மாட்டாங்க இல்லையா. எதுக்கு நான் சொல்லி கெண்ட பேரை கெட்டு கெடுத்து கொள்ளணும்னு சொல்லி, இப்படி பிரச்சனை இருக்கு அப்படி பிரச்சனை இருக்குன்னு கதையெல்லாம் எங்க கீழே லோ கீழே இருக்க செக்ஷன் எல்லாம் நடக்கும். சொல்ல கதைக்க வேண்டிய இடத்துல போய் கதைக்கலாது. நான் எப்பவுமே ஒரு பிரின்சிப் வச்சுக்கிறேன், நான் பேசுறதெல்லாம் தலையோட வாலோட காயோட காலோட எல்லாம் நான் பேச மாட்டேன். சரியா? எங்க சொல்லப்படணுமோ அங்கதான் பேசுவேன். அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் போய் பேச மாட்டேன். சிலது இருக்கு ஒவ்வொரு நாளும் போய் பே பே பேண்டியதா சொல்லிக்கொண்டிருக்கும், அது வந்தாலே மரியாதை கொடுக்க மாட்டான், நீ கத்துறதை கத்தி சொல்றதை சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு போவாங்க, அதனால பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீங்கள் பேசும்போது அவர் செவி கொடுக்கிற வண்ணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! நீங்க தேவனோடு பேச நீங்கள் உட்கார்ந்தால், தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க இருந்தால், தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை என்னுடைய ராஜ்யம் கருதித்தான் சொல்லுவான். அவன் உலக காரியத்துக்காக புலம்புறவன் அல்ல, அவள் உலக காரியத்துக்காக புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறவள் அல்ல, அவள் என்னுடைய ராஜ்ய மேன்மைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவளாக்கும், என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கான காரியங்களை கேட்கிறவளாக்கும், அதற்காக ஏங்குகிறவளாக்கும் என்று சொல்லி தேவன் தெரிய வேண்டும் தேவனுக்கு. அது அப்ப தேவன் உங்களை நினைத்தருளுவார், தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டருளுவார். வாசிங்க என்னோடு கூட 145வது சங்கீதத்திலே 18-19 வசனத்தை வாசிங்க.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார்.
பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். 19வது வசனம் சொல்லுது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி, பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி என்ன செய்கிறாராம், செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். ஏனென்றால் அந்த பயந்தவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு தெரியுமா, அது தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றதா இருக்கிறது. ஹலலூயா. நீங்க அதைத்தான் புரிஞ்சுக்கொள்ளணும், பயந்தவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்கு தெரியுமா, தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாக இருக்கிறது எப்பவுமே. சரியா, தேவன் பிரியப்படுகிற காரியத்தை தான் அவர்கள் விரும்புவார்கள். தேவனுக்கு பயந்தவர்களுடைய இருதயத்தின சிந்தனைகள் பிடிக்கும் தெரியுமா, தேவனுக்கு பிரியப்படுகிற காரியமா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தின்படியே செய்து, நாங்கள் கவனிங்க, அவர்களுடைய விருப்பத்தின்படியே செய்து. ஏன்னா அந்த தய உள்ள அந்த செய்கையும் விருப்பத்தையும் தேவனே நம்மளே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்படியான விருப்பங்கள் எங்கள் இதயங்களை எழும்ப வேண்டும். தாவீது சொன்னார், நான் கேதுரு மாளிகையிலே இருக்கிறேன், என்னுடைய தேவன் கூடாரங்களிலே இருக்கிறார் ஐயா. அவர் மறந்து விடவில்லை, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை மறந்து விடவில்லை இல்லையா. தாழ்மையிலே அவர் இருந்ததை மறந்து விடவில்லை, சொந்த குடும்பத்தினாலே அலட்சியம் பண்ணப்பட்டதை அவர் மறந்து விடவில்லை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் ஒரு கௌதாரியை போல இல்லையா வேட்டையாடப்பட்டதை அவர் மறந்து விடவில்லை. தன்னுடைய சொந்த மகனாலே ராஜ்யத்திலிருந்து துரத்தி விட்டதை அவர் மறந்து விடவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், உடன்படிக்கைப்பட்டி, தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டி அங்கே கூடாரங்களிலே இருக்குதையா, அதை விட மேலான சேதசங்களை நாங்கள் என்ன கொண்டு வச்சுட்டு ஆண்டவர், இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட மேன்மையான எண்ணங்கள் எங்களுக்கு வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்ன என்னுடைய வாழ்க்கையை விட மேன்மையா இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் எங்களை விட மேலானவர்களா இருக்க வேண்டும் என்பது நல்ல நோக்கம். அது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா விளங்கி கொடுங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிதான் நாங்கள் அதை நினைக்கிறோம் இல்லையா. பூமியில நல்ல வாழ்க்கை வாழணும்டாக்கா நான் சொல்ல வரையில இப்ப சரியா, அது தந்தா நல்லது, தராவிட்டாலும் நல்லது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் பக்தி வைராக்கியம் கொள்ள தெரிய வேண்டும். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே தெரியுமா அந்த வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முதலாவது எனக்கு உங்களுக்கும் தெரிய வேண்டும். பவுல் அடிக்கடி அந்த நிருபங்களிலே நன்றி சொல்லுகிறார், என்னுடைய குறைவிலே நீங்கள் என்னை நினைத்தீர்கள், அங்கிருந்து இங்கே இன்னைக்கு அனுப்பினீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் சந்தர்ப்பம் மட்டும் வாய்க்கில்லைன்னு சொல்லி இன்னைக்கும் அறிவித்தலே கேட்டோம் இல்லையா, எவ்வளவு தேவைகள் சந்திக்கப்பட இருக்குது. சில பேர் யோசிக்கலாம், 21 லட்சமா இது தேவையா, இந்த அனாவசிய விண்ணத்துக்கு. சில அறிவாளிகள் வேற விதமா சிந்திக்கலாம், இதை வேற மாதிரியான செய்யலாமே, குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே, வேற ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணலாமே, கட்டாயம் நீங்க போகணுமோ, இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். நல்லா யோசிங்க, இதெல்லாம் கையாளாதவர்களுடைய பேச்சு. இதுக்கு நானும் நீங்களும் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு கரங்களை பலப்படுத்திக்கிறாரோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் திடன் கொள்ள வேண்டியது அவசியம், தேவனுடைய ராஜ்யத்தை பலப்படுத்த வேண்டியது அவசியம். நெகேமியாவுடைய காலங்களில் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தச்சு வேலையெல்லாம் எனக்கு தெரியாத பண்ண சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எழுந்து கட்டினார்கள், தங்களுக்கு முன் இருக்கிற அலங்கம் எங்க இடிஞ்சு விழுந்திருக்கோ அங்கே எழுந்து கட்டினார்கள், தங்களுக்கு முன்பாக இருக்கிற பகுதிகள் எல்லாம் அவர்கள் தான் கட்டினார்கள். சொல்ல இல்லை நான் வேற ஒரு தொழில இருக்கிறேன்னப்பா எனக்கு இந்த கட்ட தெரியாதுன்னெல்லாம் சொல்ல இல்லை. சரியா, இன்றைக்கு நீங்க உங்களுக்கு முன்னால தேவன் எதை பழுதாக பலகீனமாக வைக்கிறாரோ அந்த இடத்தை நிரப்புங்க, அந்த இடத்தை கட்டுங்க, கர்த்தர் உங்கள் மேல் பிரியப்படுவார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். எதுக்காக தெரியுமா? இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கர்த்தர் ராகேலை கர்ப்பவதியாக்கினார், அவளை கர்ப்பந்தரிக்கும்படி செய்தால், அவருடைய வாயிலிருந்து தேவனின் நிந்தையை நீக்கி போட்டார், இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லி தேவராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிற ஒரு சிந்தை உள்ளவளாய் அவளை கர்த்தர் மாற்றினார். முதல்ல அவள் உலகத்தை குறித்து சிந்திக்கிறவளாய்த்தான் இருந்தாள். எனக்கும் என் சகோதரிக்கும் உள்ள வழக்கை தீர்த்தார் என்று சொல்லி உலக பிரகாரமாய் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் கர்த்தர் அவளை நினைத்த போதோ அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து அறிக்கை செய்கிறவளாய் இருக்கிறாள். ஹல்லேலூயா! கர்த்தர் எங்களை அப்படி நினைக்க வேண்டும். நானும் நீங்களும் தேவனுடைய காரியத்தை குறித்து சிந்திக்கிறவர்களா? ஏனென்றால் யோசேப் என்கிற ஒரு பெரிய ஒரு முக்கியமான கோத்திரத்தை தாயானாள் அவள். ராகேல் என்றால் கோத்திரத்து பிதாக்கள் என்று சொல்லி மற்றாக்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. கோத்திரத்தின் தாய் என்று சொல்லி ராகேலனுக்கு பேருக்கு அர்த்தமாகி போய்விட்டது. பிறகு ராகேலை பற்றி புதிய ஏற்பாடு வரைக்கும் வருது, லேயாளை பற்றி வரையில. ஆனால் அதிகம் பேரில் பெற்றது லேயாள் தான். ராகேலை பற்றி அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது. ஆக தேவன் வந்து யாரை நினைக்கிறா தெரியுமா? அந்த நினைக்கிற மனுஷன் மனுஷிக்குள்ளாலே தேவன் ஒரு புதிய கிரியேட்டிவை உருவாக்குறார், புதிய காரியத்தை உருவாக்குறார். தேவன் சும்மா எங்களை நினைக்கிறதுனால மாத்திரமல்ல, நாங்கள் அவருடைய பார்வை எங்கள் மேல் படும்போது நாங்கள் வேறொரு மனுஷராய் மாறிவிடுகிறோம். சவுல் கழுதைகளுக்கு பின்னாலே திரிந்த ஒருவன், மிகவும் பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனால் தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கின போதோ அவன் வேறு மனுஷனாக மாறி தீர்க்கதரிசிகள் கூட்டத்தோடே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாக மாறுகிறான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவரும் தேவ சத்தியமும் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்ற வல்லமையும் சக்தியும் உள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆனால் நீங்கள் அதை விரும்ப வேண்டும். தேவராஜ்யத்துக்கென்று நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த உண்மையான ஆழமான அந்த ஏக்கம் உங்களுடைய இருதயங்களிலே இருக்க வேண்டும். வெறும் உதட்டளவிலே அல்ல, சமுதாயத்துக்காக அல்ல. நான் சொன்னேன் அந்த முதல் வசனம், தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நீங்க எல்லாரும் உங்களுடைய சுயசரிதை உங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் சொல்றேன், நீங்க அதுக்காக விரும்புங்க. ஏனென்றா உங்களுடைய தாழ்மையில ஒரு நாள் அவர் உங்களை நினைத்திருந்தார் இல்லையா? கடந்து வர முடியாத ஒரு தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு உங்களை அழைத்து வந்தார் இல்லையா? கழுகை போல தம்முடைய சட்டைகளிலே வைத்து சுமந்து கொண்டு வந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்றது எப்படி? நீங்க யோசிங்க, எவ்வளவு காலமாய் தேவனுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு காரியங்களை பெற்றிருக்கிறோம் இல்லையா? சாட்சி மேல சாட்சியா இருக்கிறது இல்லையா? வாக்கு தத்தங்கள் மேல் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட தேவனுக்கு எப்படிப்பட்ட நன்றியை நாங்கள் செலுத்துவோம் இல்லையா? ஆயிரம் கடாக்களாலும் ஆயிரம் காளைகளாலும் செய்ய முடியுமோ, அதிலே தேவன் பிரியப்படுகிறவராயிருக்கிறாரோ, அல்லது என்னுடைய ஒரே பேரானவனையும் என்னுடைய முதற் குமாரனையும் நான் பலியாக கொடுக்க வேணுமோ, அதுல பிரியமா இருப்பாரோ? மரண ஜீவ நரபலி கேட்கிற தேவனா எங்களுடைய தேவன்? தன்னுடைய ஒரே குமாரனையும் கொடுத்தவர் அல்லவா எங்களுடைய தேவன்? ஹல்லேலூயா! பாருங்க, மூன்றாவது காரியம், 1 சாமுவேல் 19:19.
அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாலே அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார்.
ஹல்லேலூயா! ஒரே எல்கானா தானே இருக்கு? ஹல்லேலூயா! சரி, எல்கானா அன்னாலே அறிந்தான், ஆனால் நினைத்ததோ கர்த்தர். ஹல்லேலூயா! எதை அறிந்தார் கர்த்தர்? கொஞ்சம் உஷாரா தான் இருக்கிறீங்க எல்லாரும். யாரை அறிந்தார் கர்த்தர்? யாரை அறிந்தார் கர்த்தர்? அன்னாலே. இப்ப நான் கேட்கிறேன், எதை அறிந்தார் கர்த்தர்? அதுக்கும் அதே விடதான், அன்னாலே. எழுத்து தான் வித்தியாசம். ரெண்டு சுழி என்னன்னா, நான் அன்னாலே என்ன அன்னாலே, அது அவள் எதற்கானவனுடைய மனைவி. ஆனா இந்த அன்னாலேன்னா அன்னாலே, அந்த நாளை பற்றி தான் உங்களோட சொல்ல போறேன். தமிழ் படிக்கிறபடினால சின்ன பிள்ளைகள் இளம் பிள்ளைகளுக்கும் சிரிப்பு வருது, அப்ப அவங்களுக்கும் விளங்குது சரியா? அந்நாளை, அந்நாள் என்கிற எல்கானாவின் மனைவியை அல்ல, அந்த அவர் என்ன யாரையெல்லாம் அறிந்திருக்கிறார், அதனாலதான் இந்த இடத்துல அவளை என்று வார்த்தை போட்டிருக்கு. அந்நாளை எந்த நாளுன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் பாருங்க. அதே ஒன்று சாமுவேல் 1:20 வாசிங்க. இப்ப
சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள்.
ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்தில் கேட்டேன். எல்கானாட்ட கேட்கல, யாரிடத்துல கேட்டாவா? கர்த்தரிடத்துல கேட்டேன் என்று சொல்லி ரொம்ப மறக்கவே இல்லை அந்த பொம்பளை. கர்த்தரிடத்துல கேட்டேன் சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். உங்களோட பிள்ளைகளுக்கு யாருக்காவது சாமுவேல் இருந்தா இப்ப உங்களுக்கு தெரியணும், சாமுவேல் உங்களுக்கு சொந்தமானது அல்ல. ஹல்லேலூயா. ஏன் சாமுவேலை நீங்க கர்த்தரிடத்துல கேட்டேன், சரியா? எப்படி கர்த்தரிடத்துல கேட்டேன்? அவர் வச்சிருக்கிற சாமுவேலை என்னட்ட தாருமாண்டவர். கேட்கறது எப்படி? உங்கள்ட்ட இருக்கிறதான் நான் கேட்பேன், சரியா? இப்ப எப்படி கேட்டுக்கிறாளவா? சாமுவேல என்னட்ட ஒரு தாரும், சரியா? அவனை நான் திருப்பி உமக்கு தான். அதே இதுல 11 வசனத்தை வாசிங்க.
சேனைகளின் கட்டாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் புள்ளியை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஹிஸ்டரியின் படி பார்த்தா அண்ணாளுடைய பேர் தான் முன்னுக்கு வருது. அதை வச்சு சில வேளையில அன்னாள் எல்கானாவுடைய முதல் மனைவியா இருக்கக்கூடும் என்று நான் ஊகிக்கிறேன். ஆனால் முதல் மனைவிக்கு பிள்ளை இல்லாதனால என்னவோ தெரியல, அவர் இரண்டாவது தரம் கல்யாணம் கட்டுறார், அந்த மனைவிக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும் பிறக்கிறார்கள், மகன்களும் மகள்களும் இருக்கிறார்கள். அப்ப அதுக்காக பொருத்தன பலியை செலுத்தும் போகும்போதெல்லாம் அவள் இவளை ரொம்ப துக்கப்படுத்துவாள். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதே இவளுக்கு ஒரு பெரிய பிரசவம் மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க பாப்போம், ஆலயத்துக்கு போகிறது ஒரு வேதனையை கொடுக்கிற ஒரு காரியமா இருந்தால் எவ்வளவு கொடுமை என்றது நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பண்டிகை என்று சொல்லி சந்தோஷமா போகும்போது இவள் ஒருத்தி மாத்திரம்தான் அழுது கொண்டு போய் அழுது கொண்டு வருவாள். நல்லா யோசிங்க. வேகமாக நாங்கள் அவசரமாக சில காரியங்களை வாசிட்டு போயிடலாம், ஆனால் சில சம்பவங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய உள்ளான மனுஷனிலே மனுஷியிலே கொஞ்சம் நீங்கள் விஷுவலாக சில விஷயங்களை கொஞ்சம் நோக்கி பார்த்தால் தான் தெரியும் அதனுடைய கொடுமை என்னன்னு சொல்லி. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை என்று வேதம் எழுந்த கோ என்று இழுக்கும் போதே யோசிக்கணும் அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை என்று சொல்லி அந்த நாட்களில். ஆக அவளுடைய விண்ணப்பம் எப்படின்னு தெரியுமா? என்னுடைய அந்த அவப்பேர், என்னுடைய சிறுமையை நோக்கி பாரும் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற அந்த பேரை எடுத்து போடுங்க, எனக்கு பிள்ளை வேணுமா? இதுக்காக வேற எதுக்கும் பிள்ளை வேணாம், எனக்கு எதுக்கு வேணும்? எனக்கு அந்த பேர் எடுபடணும், தந்திரண்டால் நானே வளர்த்து உட கையில் ஒன்று தெல்லாம் திருப்பேன். ஹல்லேலூயா. நாங்க இன்னைக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை அப்படியா கேட்கிறோம்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் அதை பயன்படுத்துவேன் சொல்லி கேட்கிறோமா, அல்லது எங்களுடைய சந்ததிக்குன்னு கேட்கிறோமா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. யோபு சொன்னா, யோபு ஒரு ஆளுக்கு தான் அந்த தோற்றம் நினைக்கிறேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், ஐஸ்வர்யம் மிகுதியானால் உங்களுடைய இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கன்னு சொல்லப்படுது, ஏனென்றால் அது நிலை இல்லாதது. விளங்குறீங்களா? எதுக்கு அது கொடுபடுது? அது பாவிக்கிறதுக்காக தான் கொடுபடுது. தேங்கி இருக்கிற தண்ணி நாறும்னு சொல்லுவாங்க இல்லையா? தண்ணி என்ன செய்யணும்? ஓட வேணும். அதே மாதிரி பணம் கைமாற வேண்டும், போய் சேர வேண்டிய இடத்திலே போக வேணும். நீங்களும் நானும் வச்சு கொண்டு வந்தோம்னா பொட்டரிக்கிற கேஸ் தான். பரலோகத்தில் கிதிரிடம் இல்லை பூச்சியும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இங்கே அது எல்லாம் நடக்கும். விளங்குதுங்களா? இங்கே அது என்னெல்லாம் நடக்கும்? அது எல்லாம் நடக்கும். இருதயத்தை, அதான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொன்னோம் தெரியல, ஒரு நல்ல சமர் டேஸ்ல ஒரு முறை லுக்சம்பர்க்ல இருந்து வந்த அவுட்டோபான்ல அங்கே இடையில சுங்க அதிகாரிகள் இடையில வாகனங்களை மறித்து அங்கே சோதனை போட்டார்கள். அந்த சோதனை போட்ட போது அவர்களை கூட்டிக்கொண்டு போய் அவர்களுடைய கார்ல வைத்திருந்த பாகெல்ட் இல்லையா, பத்திரங்கள், ஃபண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ், இதுகள் எல்லாத்தையும் வாங்கி பார்த்தார்கள். ஏனென்றால் அநேகர் இங்கே உழைத்த கருப்பு பணங்களை லுக்சம்பர்கிலே கொண்டு போய் என்ன செய்தார்கள், அங்கே இருக்கிற பேங்க்களே ஃபண்ட்ஸாக மாற்றி அல்லது வேறு விதத்திலே மாற்றி சில காரியங்களை மறைத்து வைத்திருந்தார்கள். இங்கே இருக்கிற வரி அதிகாரிகளுக்கு அதை தெரியாதபடி திடீரென்று இப்படி சோதனை பண்ணி மிகவும் நேர்த்தியாக மிகவும் கண்ணியமாக அவர்கள் தங்களுடைய வாகனத்துக்கு கூட்டிட்டு போனார்கள். கூட்டிட்டு வச்சு அங்கே இருக்கிற காரியங்களை பார்த்தார்கள். அவர்களுடைய கணனியிலே இவர்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து இவர்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்கிறது, இவர்கள் வெளிப்படையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்களா என்று சொல்லி சோதித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஒரு புருஷனும் மனைவியும் அப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள். புருஷன் உள்ளுக்கு இருக்கிறார், மனைவி நல்ல 30-35 கிராட் நல்ல வெக்கையான நேரம். திடீரென்று அந்த மனைவி அப்படியே பாய்ந்து அந்த ஆபீசருக்கு மேலே இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படியே புடுங்கி திடீரென்று அந்த வாகனத்தை விட்டு இறங்கி அவுட் ஆஃப் ஆன்ல குறுக்க ஓடுறா. போலீஸுக்கும் பயந்து போனார்கள், புருஷனும் பயந்து போனார்கள், ரெண்டு பேருமே திகைத்து விட்டார்கள். என்ன செய்யறே தெரியல. பிறகு அந்த லைட் பிளங்கை தாண்டி குறுக்க போய் அடுத்த டிரெக்ஷனையும் தாண்டி குறுக்க ஓடி காட்டுக்குள்ள ஓடியாச்சு. பிறகு ஒரு அரை மணி தியாத்துக்கு பிறகு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க, ரொம்ப களைச்சு போய் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அந்த நேரத்தில் ஒரு கார் கூட வந்து அதில் அடிக்காது பெரிய விஷயம். அது முதல்ல அந்த மனுஷன் உயிர் தப்பினதே பெரிய விஷயம். அப்ப நான் கேட்கிறேன், இந்த மனுஷிக்கு தான் எந்த இடத்துல இருக்கிறேன் அந்த அறிவு இல்லையா, உணர்வு இல்லையா? பொக்கிஷமானது கண்களை மறைத்து விட்டது. என்ன சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்கிற அந்த நினைவு எல்லாம் இழந்து கண்மூடித்தனமா ஏதோ ஒன்றை காப்பாற்ற போறோம்னு சொல்லி ஓடி போய் கர்த்தருடைய கரம் கூட இருந்தபடினாலே அந்த அவக்கு ஒண்ணுமே நடக்கல. அதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் நித்திய ஜீவனாயிருந்தார், உங்களுடைய பொக்கிஷம் பரலோக வாழ்வாயிருந்தால், உங்களுடைய பொக்கிஷம் தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாயிருந்தால், உங்களுடைய நோக்கங்களும் சிந்தைகளும் அதற்கு ஏற்றபடி இருக்கும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னார், நான் பரதேசியாய் தங்கின காலங்கள், இந்த பூலோகத்தில் அவர் எந்தவித விருப்பத்தையும் அவர் உண்டானவராய் இருக்கவில்லை. அவர் அதை அறிந்து கொண்டார். அந்த சத்தியம் அவருக்கு புரிந்த போது அவர் சொன்னார், நான் பரதேசியாய் வாழ்ந்த நாட்கள் இந்த பூமியிலே, நீங்களும் நானும் பரதேசிகள் தான். இந்த உலகம் சொல்லுகிற பதேசிகள் மாதிரி நாங்கள் வெளித்தோற்றத்திலே இல்லாவிட்டாலும் ஆத்மாவிலே இந்த சரீரங்களுக்கு நிலையில்லாத ஒரு சரீரத்திலே கூடாரத்திலே தங்கி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனண்டையிலே செல்வதற்கு. ஆக இது ஒரு நிலையில்லாத ஒரு கூடாரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பால வயதிலே உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது. வயதியர்கள் மாத்திரமல்ல இளம் பிள்ளைகளும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஜீவனானது நிலையற்றது இல்லையா? இங்கே அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து பால் மறந்த போது யாரும் அவளுக்கு ஞாபகப்படுத்த இல்லை, புருஷன் சொல்ல இல்லை இல்லையா, வேற யாரும் சொல்ல இல்லை. அவளுடைய பொருத்தனையை நிறைவேற்றும்படிக்கு அவள் பால் மறந்த சாமுவேலை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே விடுகிறாள். எதனாலே தேவன் அன்னாளை நினைத்தார் என்று சொல்லி சொன்னால், அவள் அந்த பொருத்தனையை நிறைவேற்றப் போகிற அந்நாளை தேவன் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து கனவேருக்கு கொடுக்கறதில்ல, கேட்கறதில்ல. ஏனென்றா அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். செய்யாதவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யறது, வழங்குறீங்களா? சில பேர் எதுக்கு கொடுக்கறா தெரியுமா, சில பேருக்கு இவள் அதை நிறைவேற்றுவாள்ன்னு தெரிஞ்சபடினார், இவள் அதை நிறைவேற்றுவாள்ன்னு தெரிஞ்சபடினார். சில பேருக்கு அப்படி இல்லாத நன்றி இல்லாதவர்களுக்கும் கொடுக்கிறார் சரியா, ஆனா எல்லாருக்கும் அல்ல. அன்னால் பொருத்தனை பண்ணின மாதிரியே பேரையும் வைத்தாள். ஏண்டா மறந்துடக்கூடாது இல்லையா, எப்படி இந்த பிள்ளை பிறந்தன்னு தெரியும், மறந்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா வளர வளர பிள்ளையில ஆசை வந்துடும். கொடுக்கலாமா, கொடுக்க வேணுமா, ஒரு 6 மாதம் கொடுத்துட்டு 6 மாதம் வீட்டில் வச்சு கொள்ளலாமா, இந்த மாதிரி யோசனை எல்லாம் வரும் சரியா. ஒரே சான்ஸ், இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு, இதுக்கு பிறகு அடுத்த பிள்ளை பிறக்குமோ இல்லையோ தெரியாது. மாமிசம் நிறைய காரியங்களை சிந்திக்கும். ஆனால் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா, கொண்டு போய் நேர விட்டுட்டு ஏலிட்டு போறாள். அன்றைக்கு மனக்கிளேசமாய் அழுத அவர் அந்த ஸ்திரீ நான் தான் இல்லையா. அவள் என்ன சொல்றாள் தெரியுமா, அது பாருங்க. அந்த பிள்ளையை பற்றி எழுதும் போது ஒரு வசனம் வருது, வாசிங்க 24 வாசிங்க.
அவள் அவனை பால்மரக்க பண்ணின பின்பு மூன்று காலங்களையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது.
பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. இதை நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப உருக்கமாக இருந்தது. பிள்ளை என்ன சொன்னா கூட பரவாயில்ல, எத்தனை வயசு இருந்துச்சியா? பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. தாய்மார் நீங்க தான் சொல்லணும், பால் மறக்க பிள்ளை வளர்ற பிள்ளை ரெண்டு வயசு இருக்குமா? ஆக மிஞ்சினா ரெண்டு வயசு பிள்ளைகளை கிண்ட காணுக்கு வர்றதுக்கே நீங்க யோசிப்பீங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு பண்ணின அந்த பொருத்தனைக்காக பொருத்தனையின்படியே கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டே விட்டாள். அதனாலே இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்கினார் அந்த பிள்ளையை கொண்டு. ஹலலோயா, பாருங்க அந்த கொடுப்பனவின் பலனை பாருங்க. அவள் வெட்கப்பட்டு போகவில்லை, அந்த பிள்ளை அநியாயமா போகவில்லை. சாமுவேலை பற்றி எழுதும்போது வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, சாமுவேலுடைய வார்த்தை வந்ததுன்னு சொல்லி. தேவனுடைய சார்பிலே அன்றைக்கு பேசுகிற ஒரே ஒரு மனுஷனாக சாமுவேலை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹலலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக தேவன் சாமுவேலை உருவாக்கினார். ஹலலூயா. பிள்ளையோடு பேசு, பிள்ளை வயதிலேயே தேவன் சாமுவேலோட பேசினார். எதுக்கு தெரியுமா? இந்த உத்தமமான அந்த விண்ணப்பம், அன்னால் அன்றைக்கு செய்த இந்த உத்தமமான விண்ணப்பம், தேவனிடத்திலே கேட்டேன், தேவனிடத்திலே கொடுக்கிறேன். ஹலலூயா. அந்த உன்னத விண்ணப்பத்துக்காகத்தான் தேவன் அந்நாளை நினைத்தருளினார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை விண்ணப்பம் பண்ணும்போது, தேவனுக்கு என்று சொல்லி காரியங்களை செய்யும் போது தேவன் அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க என்னோடு கூட 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7.
அவனவன் விசனமாயமல்ல, கட்டாயமாயமல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
ஹலலூயா. அந்நாள் உற்சாகமாய் கொண்டு போய் சாமுவேலை கொடுத்தாள். ஹலலூயா. அவள் சாமுவேலை கொண்டு போவது அழுது கொண்டு போனால் என்று சொல்லவில்லை வேதம். கர்த்தருக்கேற்ற காணிக்கைகளோடு கூட கர்த்தருக்கு உகந்த ஒரு முக்கிய பலியாக குழந்தையாகிய சாமுவேலை அந்நாள் கொண்டு போய் கொடுக்கிறாள். உற்சாகமாக கொடுக்கிறாள். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து கொண்டு போய் கொடுக்கிறாள். குறித்த காலத்திலே குறித்த வேளையிலே கொண்டு போய் பிள்ளையை தேவனிடத்திலே விட்டுவிட்டு வருகிறாள். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஐயா, கடமைக்காக அல்ல, திருப்பி 10 மடங்காக தருவார் என்றதுக்காக அல்ல இல்லையா. தேவனுக்கு நாங்கள் கொடுக்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நேர் அதாவது ஒரு வாசகம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், அதாவது சைட் இஸ் கோல்ட் ஷெங்கின்சி பைரஸ் சொல்லி ஒரு வேசம் வாசிச்சேன். அதாவது காலம் பொன்னானது, ரெண்டையுமே ஆண்டவருக்கு கொடுங்க சொல்லி. அது காலமாயிருந்தாலும் சரி, பொன்னாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்கிறதெல்லாம் உலக ஐஸ்வர்யம் இல்ல, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அது தேவைப்பட்டால் அதையும் நாங்கள் கொடுக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நாங்கள் தாழ்மையில இருந்தோம் ஐயா, நாங்கள் திக்கற்றவர்களா இருந்தோம் ஐயா, நாங்கள் நம்பிக்கையற்றவர்களா இருந்தோம் ஆண்டவரே, நாங்கள் தேவனல்லாதவர்களா இருந்தோம் ஆண்டவரே, நாங்கள் நிலையில்லாதவர்களை நம்பிக்கொண்டிருந்தோம். அன்றைக்கு நீங்கள் எங்களை நினைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நினைப்புக்காக இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இன்னைக்கு நாங்கள் அந்த நினைவுகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்திலே ஆராதிக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, உங்களோட ராஜ்யத்தினுடைய கரங்களை பலப்படுத்தவுமாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனங்களை விருதாவாக பலப்படுத்தவில்லை, விருதாவாக ஆசீர்வதிக்கவில்லை, விருதாவாக விடுதலையாக்கவும் இல்லை, மீட்டுக் கொள்ளவும் இல்லை. மாறாக அவருடைய சத்தியத்தை, அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிற விருட்சங்களாக எங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் எங்களுடைய நிழலிலே ஆறுதல் அடைய வேண்டும். அநேகர் எங்களுடைய ஆதரவிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் இல்லையா. ஆறுதல் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு நோபாவை போல தேற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த பாழான பூமியிலே, இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே, இந்த யுத்தங்கள் நிறைந்த பூமியிலே, இந்த கொடுமைகள் நிறைந்த பூமியிலே இந்த அவப்பெயர்கள் நிறைந்த பூமியிலே, இந்த தேவ பக்தியற்ற இந்த தேசத்திலே நாங்கள் ஆறுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய வேலைஸ்தலத்திலே 2 கிழமைக்கு முதலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே ஒவ்வொரு வருஷமும் கிண்ட கன்சுலர் ஃபேஸ் சொல்லி இன்டர்நேஷனல முசேயம் தாக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஒரு வருஷத்தில் ஒருக்கா தான் வரும். அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை அது வரும். ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே இருக்கிறதுல எப்படியோ, அப்ப இந்த கிழமை முழுக்க அந்த மாதம் முழுக்க அந்த காரியங்களை குறித்து ஏற்பாடுகளை குறித்து கவனித்து கத்திக்கொண்டார்கள். கடைசியில் ஒரு காரியம், எல்லாத்துக்கும் அவங்க தயார், கடைசியில் ஒரு காரியம் நடந்தது என்ன தெரியுமா? ஏது அவர்களுக்கு இடைஞ்சலா இருந்தேன்னு சொல்லி சொன்னால் காலநிலை. எல்லா நடி சாமான்கள் வாங்கிட்டாங்கள், ஆதரவுக்கு கைகள் எல்லாம் பலத்து கொண்டது, ஆனால் அன்றைக்கு மழை வரப்போகிறது என்று சொல்லி அறிந்தார்கள். என்னை பார்த்து என்னுடைய மேலதிகாரி சொன்னார், நீ உன்னுடைய மகன், உமக்கு ஒரு சின்ன மகன் இருக்கு இல்லையா, மகனை அழைத்துக் கொண்டு வரக்கூடாதா, அவருக்கு அதை காட்டலாமே அப்படின்னு சொல்லி மகனை புட்டு என்ன இழுக்கிறதுக்கு. சரியா, நான் சொன்னேன் கட்டாயம் வருவன், நான் சனிக்கிழமை வைங்க நான் வருவேன் சொல்லி. அது எங்களால முடியாது, சனிக்கிழமை எங்களால வைக்கும். நான் நீங்க ஏதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்க ஒவ்வொரு வருஷம், சனிக்கிழமை வைங்க நான் வாரன், பிரச்சனை இல்லை, குடும்பமா வர முடிஞ்சா. இப்படியே பேசிக்கொண்டிருந்த போது கொஞ்சம் நக்கலாத்தான் அவன் என்ன கேட்டா, மழை பிரச்சனை இருந்த போது அப்படின்னா நீங்க எங்களுக்காக கொஞ்சம் பேட்டும் செய்யுங்களேன்னு சொல்லி நான் கேட்டேன். எதுக்காகன்னு சொல்லி மழை பெய்யா, நான் சரி பாக்குறேன், நான் யோசிக்கிறேன் சொல்றேன். சரியா 10 மணிக்கு அவங்க துவங்குற நேரம் மழை துவங்கிச்சு. சரியா, கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு. திங்கக்கிழமை வந்தோன்னு இப்படி என்ன பார்த்தா, பார்த்துட்டு உங்களோட ஜபம் அவ்வளவுதான் போடுக்கு. நான் சொன்ன, நான் போன இடத்துல மழை பெய்யலப்பா, நான் போற இடத்துல மழை பெய்யல, அங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களை கர்த்தர் காப்பதற்கு அவர் அறிந்திருக்கிறார், அவர்களை அவர் நினைத்திருக்கிறார், அவர்களுடைய இறுதி இயக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய பலவீனங்களை பலப்படுத்த போகிறார், அவர்களை உலகத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாய்ப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு வசனம் வாசிப்போமா கடைசியா, ஏசாயா 44:21 வசனத்தை வாசிங்க என்னோடு கூட. ஏசாயா 44:21,
யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா.
பாருங்க சொல்றார் யாக்கோபே, அது பழைய வாழ்க்கை. அடுத்தது இஸ்ரவேலே, இது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை. கவனிங்க, இவைகளை நீ நினை. இந்த வாழ்க்கையிலே உன்னை நான் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை ஒரு விசை நீ நினைத்தருள். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், வேற யாரும் இல்ல, நான் உன்னை உருவாக்கினேன். மறுபடியும் சொல்றார், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இதுதான், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, ஏனென்றால் நீ என்னுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறாய், உன்னை நான் சிருஷ்டித்தேன், உலகத்திலே நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு இஸ்ரவேல் என்னும் புது நாமத்தை உனக்கு தரிப்பித்து உன்னை என்னுடைய ஜனமாக்கினேன், என்னுடைய சந்ததியாக்கினேன், என்னுடைய சுதந்திரமாக்கினேன், என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாக்குகிறேன், இவைகளை நீ நினை. தயவு செய்து எழுந்திருப்போமா. உங்களோட வாழ்க்கையிலே தேவன் உங்களோடு கூட நடந்து வந்த அந்த நேரங்களை நினைத்து பாருங்கள். அறியாத வேளைகளிலும், புறஜாதியாய் இருந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு செய்து வந்த அதிசயமான கிரியைகளை நடப்பித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். தேவன் உங்களை விட்டு விலகாதவராக இருக்கிறார். அவர் உங்கள் கரங்களை பிடித்துக் கொண்டு சொல்கிறார், நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை, நான் உன் நினைவாகவே இருக்கிறேன், நான் உன்னை காக்கிறபடியினாலே தூங்காமலும் உறங்காமலும் இருந்து உன் கால்களை தள்ளாட ஒட்டாமல் உன்னை காத்து வருகிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறேன், உறுதியுள்ள தேவனாயிருக்கிறேன், என் வாக்கு சொன்னதை செய்யும், அது செய்து மறுபடியும் என்னிடத்திலே திரும்பி வரும் என்று சொல்லுகிறார். அந்த தேவனை தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே நினையுங்கள். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அவருடைய கிருபையானது என்றும் உள்ளது. அன்பின் தகப்பனே, இந்த உங்களுடைய சத்தியமும் ஜீவனும் உள்ள இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு விசை உங்களை சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எங்கள் மீது பாராட்டின இரக்கம் பெரியது ஐயா. தேவரீர், உங்களுடைய தயவானது பெரிது சுவாமி. அறிவினத்தின் நாட்களிலும் உங்களுடைய அனாதி சிநேகம் எங்களோடு இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இன்னும் அநேகரை இந்த சிநேகத்துக்குள்ளே வழிநடத்தும்படிக்கு கர்த்தாவே எங்களுடைய கரங்களை பலப்படுத்தி அருளுங்க சுவாமி. எங்களுடைய ஊழியக்காரனின் கரங்களை பலப்படுத்தி அருளுங்க ஆண்டவரே. அவரோடு கூட பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளை பலப்படுத்தி அருளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய நாமத்துக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும்படிக்கு, ஒன்றும் குறைவுபடாமல் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி தரும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, உங்களுடைய வசனத்துக்கு செவி கொடுத்திருக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களை திடப்படுத்துங்க சுவாமி. எங்கள் இருதயங்களை திறந்து தாருங்க ஆண்டவரே. உங்களுக்கென்று நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, ஒரு விசை அதை நினைத்தருளி தேவரீர் உங்களுடைய வாக்கை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி அருளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுடைய இந்த திருவசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.